நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை வந்துள்ள ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவி பிள்ளையை இன்று பல் தரப்பினர் சந்தித்து பேசியுள்ளனர். அவரை சந்தித்த சிலர் வெளியிடும் தகவல்கள்,
ஆங்கில காலகட்டத்தில் அவர்களுக்கு தொழிலாளர் வர்க்கம் என்ற ரீதியில் அவர்கள் நசுக்கப்பட்டார்கள். ஆனால் இன்று அவர்கள் தொழிலாளர் வர்க்க பகுதி மட்டுமல்லாமல் ஒரு இனம் என்ற ரீதியிலும் பலவிதமான இன்னலுக்கு ஆள்படுகின்றார்கள்.
இலங்கை இராணுவத்தில் மேலும் சில தமிழ் பெண்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள விவரங்கள்,
எங்களோட வீட்டில் கஷ்டத்தினும் இல்லை, எங்களோட அண்ணா வாழை மேலாது, மூன்று அண்ணையும் கல்யாணம் கட்டிட்டு அண்ணாக்களை எல்லாரும் மேலாது, எங்களோட அம்மா அப்பாக்களை பார்க்கணும், நல்ல நிலைக்கு வரணும்ன்றதுக்காக தான் இந்த வேலையில் சேர்ந்தேன்.
இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக இன்று அங்குள்ள நீதிமன்றம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள், இந்தியாவில் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே உணவு பாதுகாப்பு சட்டம் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விவரங்களும் பின்னர் விளையாட்டு அரங்கமும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸை ஒட்டி சென்ற வாரம் ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இடத்துக்கு ஐநாவின் ஆயுத கண்காணிப்பாளர்கள் சென்று சேர்ந்திருக்கின்றனர்.
So there they will try to talk to people, collect eyewitness statements, try to get a picture of what people remember, what actually happened.
குற்றம் சாட்டப்படும் விஷவாயு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களையும் ஐநா குழுவினர் சந்திப்பதாக சிரியாவின் அரசாங்க எதிர்ப்பு ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அந்த இடத்திலிருந்து குண்டுவெடுப்பின் கூலங்களையும் மண், இரத்தம், திசுக்கள் போன்றவற்றையும் அவர்கள் சேகரித்து பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்ப இருக்கின்றனர்.
இதனிடையே ஐநாவின் ஆணையின்றி சிரியா மீது இராணுவ தலையீட்டை மேற்கொள்வது மோசமான சர்வதேச சட்ட மீறலாக அமையும் என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் கூறுகிறார். பிபிசிக்கு பேசிய பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் சிரியாவின் சந்தேகத்துக்குரிய ரசாயன ஆயுத பயன்பாடு தொடர்பில் ஐநாவின் அனுசரணை இன்றியே இராணுவ நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறியிருந்த நிலையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சரின் இந்த கருத்து வந்திருக்கிறது. சிரிய விவகாரம் காரணமாக பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோன் அவரது விடுமுறையை சுருக்கிக் கொண்டிருக்கிறார். ஐநாவை கடந்து செல்வது மிக கடினமாக இருக்கும் என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் லோரன் ஃபபியூஸ் கூறுகிறார். ஆனால் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் நடவடிக்கை எடுப்பதை ரஷ்யாவும் சீனாவும் தடுத்து வருவதாகவும் அவர் கூறினார்.
மத்திய கிழக்கின் மேற்கு கரையில் மோதலொன்றின் போது பாலஸ்தீனர்கள் மூவரை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் சுட்டுக் கொன்றிருப்பதை அடுத்து இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை அதிகாரிகளை சந்திக்க இருந்த பாலஸ்தீன சமாதான பேச்சுவார்த்தையாளர்கள் அந்த சந்திப்பை ரத்து செய்திருக்கின்றனர். இன்று நடக்கவிருந்து ரத்தான சந்திப்புக்கு புதிய தேதி எதுவும் குறிக்கப்படவில்லை என பாலஸ்தீன அதிகாரி ஒருவர் கூறினார்.
كان هذه مجزرة إسرائيلية جديدة حيث سقط 3 شهداء واكثر من 20 جريح بالرصاص
الحي. பயங்கரவாத சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக ஜெருசலேத்துக்கு வடக்கில் இருக்கின்ற கலிந்தியா அகதிகள் முகாமுக்குள் இஸ்ரேலின் எல்லை போலீசார் நுழைய முயன்றபோது அவர்கள் மீது கற்களும் பெட்ரோல் குண்டுகளும் வீசப்பட்டதால் தாங்கள் சுட வேண்டி வந்தது என இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது.
ஆயுத குழுக்களின் வன்முறைகளை ஒடுக்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் அரசு தம்மோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று ஆப்கன் அதிபர் ஹமீத் கர்சாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை இஸ்லாமாபாத்தில் சந்தித்த கர்சாய் பாதுகாப்பு குறைபாடுகளே இரண்டு நாடுகளுக்குமான பிரச்சினை என்று கூறியிருக்கிறார். இதனிடையே ஆப்கன் அரசாங்கத்துக்கும் தாலிபான்களுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட தான் உதவுவேன் என்று பாகிஸ்தான் பிரதமரும் கூறியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை சிறப்பாக நடந்துள்ளதன் அறிகுறியாக கர்சாய் தனது பாகிஸ்தான் விஜயத்தை மேலும் ஒரு நாள் நீடித்திருப்பதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
சுவிட்சர்லாந்தின் ஜூரிக் நகரில் பாலியல் தொழிலாளிகள் வீதிகளில் நின்று வாடிக்கையாளர்களை தேடுவதை தடை செய்யும் புதிய சட்டம் ஒன்று இன்று திங்களன்றோடு அமலுக்கு வருகிறது. மாறாக நகரத்துக்கு வெளியே அவர்கள் பயன்படுத்துவது போன்ற ஒரு கூடத்தை அரசாங்கம் கட்டித்தந்திருக்கிறது. வாடிக்கையாளர்கள் தமது காரை ஓட்டி வந்து நிறுத்தக்கூடிய விதமாக சுற்றி அடைக்கப்பட்ட தரிப்பிடங்கள் இவை. ஒவ்வொரு இரவும் உரிமம் பெற்று மருத்துவ காப்பீடும் பெற்று மட்டுமே பாலியல் தொழிலாளிகள் இங்கு சேவையாற்ற முடியும். பாலியல் தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கும் ஜூரிக் நகர மையத்தில் அமைதியையும் சட்ட ஒழுங்கையும் கொண்டு வருவதற்குமான நடவடிக்கை இது என அதிகாரிகள் கூறுகின்றனர்.
நேபாளத்தில் அமைதி உடன்பாடுகளின் ஓர் அங்கமாக முன்னாள் மாவோயிஸ்ட் போராளிகள் நாட்டின் தேசிய இராணுவத்தின் அதிகாரிகளாக நியமனம் பெற்றிருக்கின்றனர். 4 பெண்கள் அடங்கலாக 70 பேர் நேபாளத்தின் இராணுவ அகாடமியில் கற்று வெளியேறுகிறார்கள். ஆரம்பத்தில் இவர்களை சேர்த்துக்கொள்ள ராணுவம் மறுத்து வந்தது. ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று முன்னாள் போராளிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பிரிட்டனில் எடின்புரோ மிருகக்காட்சி சாலையில் முதலாவதாக பிறக்க உள்ள பேண்டா கரடியின் குட்டியை காண பணியாளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள்.
இலங்கை வந்துள்ள ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவி பிள்ளையை இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவி ஃபக்கீம் சந்தித்து பேசியுள்ளார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதன் பிள்ளை இன்று காலை கொழும்பு உச்சநீதிமன்ற கட்டிடத்தில் வைத்து தலைமை நீதிபதி முகான் பெரிஸ் உட்பட சட்டமா அதிபர் பாலித்தோ பெர்னாண்டோ ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார். அதன் பின்பு நவநீதன் பிள்ளை நீதி அமைச்சகத்தில் வைத்து நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீமை சந்தித்தார். இந்த சந்திப்பின் பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், அண்மை காலங்களில் முஸ்லிம் தேவஸ்தானங்கள் உட்பட சிறுபான்மை இனத்தவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் சம்பந்தமாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் தன்னிடம் வினவியதாக தெரிவித்தார்.
சிறுபான்மை சமூகங்களுக்கு சமய ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிற நெருக்குதல்களையும் இந்த தீவிரவாத இயக்கங்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் ஒரு முஸ்லீம் சமூகத்தை பிரதிபலிக்கிற தலைவர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை அவர் கேட்டார். அதை நான் மிக தெளிவாக அவருக்கு விளங்கப்படுத்தினேன். இந்த அமைப்புகள் அசம்பாவிதங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி நாங்கள் ஜனாதிபதிக்கு கூட்டாக கடிதம் எழுதியிருப்பதையும் அது சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதி எடுப்பார் என்பதை நாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் நாங்கள் அவருக்கு குறிப்பிட்டிருக்கிறோம்.
தமிழ் அரசியல் கைதிகள் வழக்கு விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் இங்கு நவநீதன் பிள்ளை தன்னிடம் வினவியதாக தெரிவித்த அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை தான் தெளிவுபடுத்தியதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை ஐநா மனித உரிமை ஆணையாளர் இந்த பேச்சுவார்த்தையின் போது தனக்கு அறிவித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அவர் இருப்பதாக மிக தெளிவாக எங்களுக்கு சொன்னார். அது சம்பந்தமாக அரசின் கொள்கை இன்னும் முழுமையாக பயங்கரவாதம் குறித்த அச்சுறுத்தல்கள் அகலவில்லை என்று பாதுகாப்புத்துறை கருதுகின்ற காரணத்தினால் இப்போதைக்கு அந்த சட்டத்தை நீக்குவதற்கான எந்த முனைப்பிலும் அரசாங்கம் இல்லை என்ற விஷயத்தையும் காலப்போக்கில் இதை பற்றி உரிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம் என்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லி.
நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த நீதி அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக தான் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் மேலும் கூறினார்.
கொழும்பிலிருந்து பிபிசி சிங்கள மொழி ஒலிபரப்பின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இதனிடையே தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்காராவையும் நவநீதம் பிள்ளை சந்தித்து பேசியுள்ளார். எல்எல்ஆர்சி பரிந்துரைகள் மற்றும் ஐநாவின் கடந்த மீளாய்வு கூட்டத்தின் பொழுது இலங்கை அளித்துள்ள வாக்குறுதிகளின் அமலாக்கம் பற்றியும் தேசிய மொழிக் கொள்கை பற்றியும் தாம் நவி பிள்ளையிடம் விளங்கப்படுத்தியதாக வாசுதேவ நாணயக்காரர் தமிழோசையிடம் தெரிவித்தார். இதேவேளை பல்வேறு சிவில் அமைப்பின் பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பில் மலையக மக்களின் உரிமை பிரச்சினைகள் பற்றி அவரிடம் சுட்டிக்காட்டிய மலையக சிவில் உரிமை செயல்பாட்டாளர் அருள் தந்தை கீத பொன்கலன் அவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லுசாமியிடம் பேசினார்.
மலைய மக்களுடைய பிரஜ அருமை பிரச்சனை. அவர்கள் வந்து ஏனைய மக்களை போல இந்த நாட்டு வம்சாவளி பிரஜை அல்ல, அவர்கள் பதவி பிரஜை. அது இலங்கையில் மட்டும்தான் ரெண்டு விதமான பிரஜைகள் இருக்கின்றன. இன்று கூட அவர்கள் வெளிநாட்டு செல்வதற்கு பயணச்சீட்டு எடுக்கிறதுனு சொன்னால் அவர்கள் பிரஜ உரிமை விண்ணப்பிப்பதற்கு ஒரு அத்தாட்சி பத்திரம் எடுத்து கொடுக்க வேண்டும்.
இலங்கையில் இருக்கின்ற எல்லா இந்தியா வம்சாவளி தோட்டப்பகுதி மக்களும் இலங்கை பிரஜைகள் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது தானே, அதன் பின்னரும் இந்த ஆவணங்கள் தேவைப்படுகின்றனவா?
இன்னும் பழைய சட்டங்கள் ஒன்றும் ரிப்பீல் எடுபடவில்லை. ஏனைய மக்கள் போல வம்சாவளி பிரஜை என்று பதிவு செய்யப்படவில்லை. இன்னும் அவர்கள் பதிவு பிரஜைகள் தான். ஏனைய சமூகத்தை போல சமத்துவம் அற்ற நிலையில் தான் இருக்கிறார்கள்.
வேறு என்ன விடயங்கள் பற்றி பேசினீங்க?
அடுத்தது வந்து மொழி உரிமையை பற்றி பேசணும். 2006 பிறகு வடகிழக்கு தவிர அல்ல ஏனைய பகுதிகளில் எந்த ஒரு டிவிஷனல் காரியாலயத்திலும் நிர்வாக மொழி இருமொழியா இருக்கலாம் என்று கூறப்பட்டது. அப்படிப்பட்ட கூறப்பட்ட கிட்டத்தட்ட 35 இந்த பிரிவுகளில் மலையகத்தில் கூடுதலா இருக்கின்றன. ஆனால் இங்கே தமிழ் மொழி மூலம் அமல்படுத்தப்படவில்லை. இதுக்கு காரணம் தமிழ் தெரிந்தவர்கள் உத்தியோகத்திற்கு திரும்பவில்லை. இந்த மக்களுக்கு தங்களுடைய மொழி உரிமை மறுக்கப்படுகின்றது. 2வது வந்து இவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த சிவில் ஆவணங்கள்
பிறப்பு பத்திரம், ஐடென்டி கார்டு, டெத் சர்டிபிகேட் மற்றது மேரேஜ் சர்டிபிகேட், இதையெல்லாம் இந்த பகுதிகளில் இவர்களுக்கு தங்கள் தாய் மொழியில் இல்லாமல் இருக்கின்றது. இவையெல்லாம் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த மொழி இருக்கிறபடியால் இந்த மக்களுக்கு அதை வாசித்து வழங்கிக் கொள்ளவோ அல்ல சரியான முறையில் தங்களை பேர் கூட பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக எல்லா மக்களும் பல தலைவர்கள் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய அநேகம் 30% இன்னும் பிறப்பு சான்று கிடைக்கப்படவில்லை. இவ்வளவு காலமா இங்க இருந்து கேட்டு வம்சாவளியா வாழ்ந்தும் கூட அவர்களுக்கு என்ன ஒரு காணி துண்ணும் சொந்தமாக்கப்படவில்லை. இந்த காணி எல்லாம் அரசாங்கம் பொறுப்படுத்தியிருக்கின்றது. இந்த காணிகளை சொந்தமாக்கப்பட்டால்தான் மக்களுக்கு அவர்கள் நிம்மதியாக ஏனைய மக்கள் போல சமத்துவமாக வீடுகளை கட்டி வாழ முடியும். அதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தோம். ஏன்னா முக்கியமான பிரச்சனை மனித பாதுகாப்பு. ஆங்கில காலகட்டத்தில் அவர்களுக்கு தொழிலாளர் வர்க்கம் என்ற ரீதியில் அவர்கள் நசுக்கப்பட்டார்கள். ஆனால் இன்று அவர்கள் தொழிலாளர் வர்க்கப்பகுதி மட்டுமல்லாமல் ஒரு இனம் என்ற ரீதியிலும் பலவிதமான இன்னலுக்கு ஆள்படுகின்றார்கள். 1977 77 81 83 பலவித வன்செயலுக்கு ஈடுபட்டு அவர்கள் உயிரையும் இழந்து உடைமைகளையும் இழந்து போயிருக்கின்றார்கள். அதையும் இல்லாமல் இன்னும் கூட இந்த சம்பவங்கள் சில சில தோட்டங்கள் நடைபெறுகின்றன. கடந்த 3 வருட கால யுத்த காலத்திற்கு கூட எத்தனை பேர் தோட்ட பெருந்தோட்டத்துடைந்து வாலிபர்கள் பெரியோர்கள் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காக காணா போயிருக்கின்றார்கள். இவர்களை பற்றிய தகவல்கள் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. இன்னும் அநேகம் பேர் மறிகள் இருக்கின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட மக்களுடைய எதிர்காலத்தில் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட வேணும்.
மலேக மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அரசியல் சமூக ரீதியான உரிமைகள் பற்றிய பிரச்சனைகளை நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். இப்படியான பிரச்சனைகளுக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையரிடமிருந்து என்ன வகையான ஒரு பதில் கிடைத்திருக்கிறது?
அவர் இந்த பிரச்சனை கேட்ட பொழுது அவரை தனக்கும் இந்த பிரச்சனை பற்றி தெரியும். ஏன்னா தன்னுடைய தாப்பனும் இப்படித்தான் இந்தியாவிலிருந்து அந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டவர். இவ்வளவு அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் தெரியும். ஆனபடினா இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் எடுத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள்.
அருட்தந்தை கீதா பொன்கலன். நவிப்பிள்ளை அவர்கள் கொழும்பில் பல்தரப்பினரை சந்தித்துக் கொண்டிருந்த அதேவேளை அவருக்கு எதிரான ஒரு போராட்டமும் அங்கு இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பிலான செய்தியுடன் சீவகன்.
இலங்கை சென்றிருக்கின்ற ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் நவிப்பிள்ளை அவர்கள் தலைநகர் கொழும்பில் பல தரப்பினரையும் சந்தித்த பின்னர் இன்று யாழ்ப்பாணம் பயணமானார். நாளை அங்கு அவர் பலரையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே அவரது வருகையை கண்டித்து கொழும்பில் ஐநாவின் அலுவலகத்துக்கு அருகாக ராவண பலய என்னும் அமைப்பினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. பௌத்த பிக்குகள் உட்பட சில நூற்றுக்கணக்கானோர் அதில் கலந்து கொண்டார்கள். இந்த ஊர்வலம் காரணமாக கொழும்பு பௌத்தாலோக மாவத்தை தும்முள்ள சந்தி ஆகிய இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. நவிப்பிள்ளை அவர்கள் இலங்கைக்கு எதிராக செயற்படுவதாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இத்தேகந்த சத்யதீச தேர் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார். போர் முடிந்த காலம் முதல் நவநீதம் பிள்ளை எங்களுக்கு எதிராக செயற்படுகின்றார். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா ஆட்களை கொன்ற பொழுது யார் பேசியது? ஈராக்கில் அழிவு நடந்த பொழுது யார் பேசியது? சிரியாவில் மனித உரிமைகள் எங்கே? அதே போல்தான் இலங்கையிலும் போர் நடந்த பொழுது மக்கள் இறந்தார்கள். இரண்டு தரப்பிலும் மக்கள் இறந்தார்கள். இனி என்ன செய்வது? எங்களுடைய படியன்கள் எவ்வளவு பேர் கால்கை இல்லாமல் இருக்கின்றார்கள் தெரியுமா? என்றார் தேரர். ஐநா அலுவலகத்தை நோக்கி முன்னேற முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் தடுத்தார்கள். அதனால் அங்கு ஒரு தள்ளுமுள்ள நிலையம் ஏற்பட்டது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சிவகன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் பொழுது ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்று வவுனியா நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பில் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 5 ஆட்கொணர்வு மனுக்கள் தொடர்பான விசாரணைகள் இன்று நடைபெற்றன. விடுதலை புலிகளின் முன்னாள் திருகோணமலை அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் உட்பட்டவர்கள் சார்பிலான இந்த மனுக்கள் தொடர்பில் எதிர்மனு தாக்கல் செய்வதற்கு எதிரணி தரப்பினருக்கு கடைசி சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் 2 தினங்களில் அந்த எதிர்மனு தாக்கல் செய்யப்படும் என்று அரசு தரப்பு சட்டத்தரணி தெரிவித்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த வழக்குகளை வரும் செப்டம்பர் மாதம் 12 இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றது. அதேவேளை புதிதாக மற்றொரு தொகுதியாக 6 ஆட்கொணர்வு மனுக்கள் காணாமல் போனவருடைய உறவினர்களினால் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த மூத்த சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்களிடம் இது பற்றிய விவரம் கேட்டேன்.
இன்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்களில் பல புதிய விடயங்கள் வந்திருக்கின்றன. அதாவது தாங்கள் முள்ளிவாய்க்கால் குறுகிய நிலப்பரப்பிற்குள் அடைந்து கிடக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டு பின்னர் அதற்குள்ளும் ஆகாய மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் எல்லா விதத்திலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. சேஃப்டி ஜோன் என்கின்ற பாதுகாப்பு வலயமாக பிறப்பட்டிருந்த சுதந்திரபுரம் என்ற இடத்தில் கூட அவர்கள் போய் இருந்தவுடன் மீண்டும் ஆகாய விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அவர் கடைசியாக 17ஆம் தேதி 18ஆம் தேதி முல்லைத்தீவு ஆர்மி கேம்புக்கு முகாமுக்கு போனதன் பிறகு இவர்கள் சரணடைந்தால் நிச்சயம் பாதுகாப்பு கொடுக்கப்படும், அவர்கள் விசாரணை விசாரிக்கப்படுவார்கள் என்ற இலங்கா இராணுவம் ஒலிபெருக்கிகள் மூலமாகவும் துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் செய்த அறிவித்தல்கள் காரணமாக தங்களுடைய உறவுகளை சரணடைய சம்மதித்தார்கள். அவருடைய கண்ணுக்கு முன்னாலே இந்த சரணடைந்தவர்கள் அதிகமாக இளம் வயதினர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். ஒரு மனிதருடைய மகள், மகளுடைய கணவர், 2 பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இவர்கள் யாவரும் ஏற்றப்பட்டார்கள். கூட்டோடு அந்த குடும்பம் இப்போது காணாமல் போய்விட்டது. எனவே இத்தகைய நிலையில் தங்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த மனுக்களில் நன்கு விவரிக்கப்பட்டிருந்தன. தாங்கள் முள்ளிவாய்க்காலில் நிலை கொண்டிருந்த போது மிக கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் அதில் கிளஸ்டர் பாம்ஸ் என்று சொல்லக்கூடிய கொத்து குண்டுகள் பாவிக்கப்பட்டதாக முதன்முறையாக உத்தியோகபூர்வமாக ஒரு வாய்மொழி கூற்றை இவர்கள் அளித்துள்ளார்கள்
என கூறிய சட்டத்தரணி ரத்னவேல் அவர்கள் மேலும் பல விவரங்கள் அந்த மனுக்களில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார்.
அத்துடன் நச்சுவாயு கெமிக்கல் வெப்பன்ஸ் பாதிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. மனிதர்கள் தங்களுடைய முகங்கள் உடம்புகள் விகாரமாக்கப்பட்டு பல விதத்தில் துன்பப்பட்ட அவர்கள் நிறைய பேர் தங்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே மாய்ந்து விட்டதாகவும் இந்த மனுக்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. பல தடவைகளில் உயிரற்ற உடல்கள் மீது தாங்கள் நடந்து சென்று தங்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்துடன் கடலில் நிலை கொண்டிருந்த ஒரு இந்திய கொடி பறக்கவிடப்பட்ட இந்திய கப்பல், அந்த கப்பல் கூட குண்டுகளை எறிந்து அதில் பல மக்கள் மடிந்ததாக முதன் முதலாக கூற்றுக்கள் உத்தியோகபூர்வமாக நேரில் கண்ட சாட்சிகளால் மொழியப்பட்டிருக்கிறது
என்றார் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள். இந்த இறுதி யுத்தத்தின் முடிவில் சரணடைந்தவர்களுடன் காணப்பட்டு பின்பு காணாமல் போயுள்ள மதபோதகர் ஒருவர் தொடர்பிலும் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது.
இதனிடையே இலங்கையின் இராணுவம் பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அங்கு ஒரு ஆயுத போராட்டம் தலையெடுப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் வன்னி பகுதியின் இராணுவ தலைவர் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் மீண்டும் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் தேசிய பாதுகாப்பும் இராணுவமும் பலப்படுத்தப்பட்டிருப்பதனால் இன்னும் 100 வருடங்களுக்கு உள்நாட்டு யுத்த மோதல்கள் எதுவும் ஏற்பட மாட்டாது என்று வன்னி ஆயுதப்படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் போனிஃபஸ் பெரேரா அவர்கள் இன்று வவுனியாவில் தெரிவித்திருக்கின்றார். இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவிற்கு 45 தமிழ் பெண்களை சேர்த்துக் கொள்ளும் வைபவத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இலங்கை 30 வருடங்களாக சீரழித்து வந்த யுத்தம் காரணமாக தமிழ் சிங்கள மக்களிடையே ஏற்பட்டிருந்த பிளவுக்கு யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து முடிவேற்பட்டிருக்கின்றது. சமாதானமும் நல்லிணக்கமும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் தேசிய பாதுகாப்பும் இராணுவமும் பலப்படுத்தப்பட்டிருப்பதனால் இன்னும் 100 வருடங்களுக்கு இந்த நாட்டில் அத்தகைய ஒரு நிலைமையும் யுத்த மோதல்களும் ஏற்பட மாட்டாது. இராணுவத்தில் இப்போது இணைந்துள்ள தமிழ் இளம்பெண்கள் நாட்டின் தெற்கிற்கும் வடக்கிற்கும் இடையில் ஓர் உறவு பாலமாக இருந்து 2 இனங்களுக்கும் இடையில் நல்லிணக்கத்தையும் நல்லுறவையும் ஏற்படுத்துவதற்கு பெரிதும் துணை புரிவார்கள் என்றார் வன்னி ஆயுதப்படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் போனிஃபஸ் பெரேரா அவர்கள். கிளிநொச்சி, வவுனியா, மென்னார் மற்றும் மலையக பகுதிகளாகிய உடப்புசல்லாவ, பண்டாரவளை ஆகிய இடங்களைச் சேர்ந்த 45 தமிழ் யுவதிகள் இந்த நிகழ்வில் பெற்றோருடன் வருகை தந்து இராணுவத்தில் இணைந்து கொண்டார்கள்.
எங்களோட வீட்டில் கஷ்டத்தினால எங்களோட அண்ணா வேலை மேலாது, மூன்று அண்ணையும் கல்யாணம் கட்டிட்டு அண்ணா கலையெல்லாம் மேலாது, எங்களோட அம்மா அப்பாக்களை பார்க்கணும், நல்ல நிலைக்கு வரணுமன்றதுக்காக தான் இந்த வேலையில் சேர்ந்தேன். எங்கள் குடும்பத்தை நல்ல ஒரு கஷ்டம் இல்லாமலுக்கு நல்லா வாழணுமன்றதுக்காக தான் இந்த வேலையில் வந்து சேர்ந்தேன்
என்றார் மன்னரை சேர்ந்த இளம்பெண்ணாகிய பாலசுப்ரமணியம் கோகிலேஸ்வரி அவர்கள். சித்திரவேல் தமிழ்ந்தினி மட்டக்களப்பை சேர்ந்த பெண். அவர் தனது தங்கையின் நல்வாழ்க்கைக்காக இராணுவத்தில் சேர்ந்து கொண்டதாக கூறுகின்றார்.
ஒன்று நாட்டுக்காக சேவை செய்யணும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. இன்னொன்று எங்க தங்கச்சி கலினம் கட்டிதான் அவைக்கு சீதனம் கட்டுக்கிட்டு கரைச்சி பண்றாங்க. அம்மாவுக்கு காலையில அது ஜான் அடிச்சு சரியான கஷ்டம் விடல. அப்ப சீதனம் கட்டு தங்கச்சியோட வாழ்க்கை சீரழிஞ்சு போக கூடாது, நான் சீதனம் தாரேன்றதுக்காக வந்தேன். வீடு கட்டி கட்டாங்க, வீடு நிறுவனத்தால தந்தாங்க, சைக்கிள் வாங்கி தர சொன்னாங்க, மோதிரம் வாங்கி தர சொன்னாங்க, அப்படி அப்படி நிறைய சாமான்கள் கேட்டாங்க. வீட்டுக்கு வயரிங் பண்ணி சொல்லி தர சொன்னாங்க. சரி, நான் செய்யறேன் இதெல்லாம் என்ன தங்கச்சிக்கன்னு சொல்லி சரின்றது வந்துட்டேன். ஓ, நான் ஆமிக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஆமில சம்பளம் கொடுப்பாங்க தானே, 35,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லிக்காங்க. அந்த சம்பளத்தை வச்சு நான் என் தங்கச்சிக்கு கேட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்திருவேன்
என்றார் தவேந்தினி. தமிழ் பெண்கள் ராணுவத்தில் இணைந்து கொள்வது குறித்து பொதுவாக சந்தேகமும் ஒரு வகையான அச்ச உணர்வும் பெற்றோர் மத்தியில் நிலவுகின்ற போதிலும் அது ஓர் அரச உத்தியோகமே, அது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்கிறார் சிவகுமார் ரஜினி என்ற தாயார்.
மகள் வந்து ஆமிக்கு விட்டுருக்கோம், பிள்ளைகள் வந்து படிச்சதுக்கு அது ஒரு ஜப் தானே, வந்து அது வந்து நாம வந்து கேவலமா பார்க்கக்கூடிய ஒன்று இல்லை தானே. அது அப்ப அந்த ஜப்புக்கு நாம ஒரு மரியாதை கொடுத்து தானே ஆகணும். இது வந்து பயப்படுறதுக்கோ நாம வந்து அசிங்கப்படுறதுக்கோ உரிய தொழில் கிடையாது இது வந்து
என்றார் சிவகுமார் ரஜினி அவர்கள். முதல் தொகுதியாக கிளிநொச்சியில் கடந்த டிசம்பர் மாதம் 95 தமிழ் இளம்பெண்கள் ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பகுதியிலிருந்து போர்க்காலத்தில் இடம்பெயர்ந்து முகாம்களில் வாழ்ந்து வந்த சில குடும்பங்களுக்கு தமது சொந்த இடங்களில் சென்று மீண்டும் வாழ அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்படியாக சொந்த இடங்களுக்கு செல்ல உள்ள ஒருவருடன் பேசினேன்.
நாங்கள் 105 குடும்பம், கூனித்தீவு பள்ளிக்கூடத்தில் கூட்டம் வச்சவங்க. கூட்டம் வச்சுட்டு அப்படியே எங்களை ஊருக்கு கூட்டிட்டு போனவங்க. ஊருக்கு போகலாம்னு சொல்லி இது பண்ணி ராணுவம் தான் கூட்டி போனது, நேவியும் ராணுவம். இப்போ காடு எலும்பி கிடக்கு, காடு வழியாக விட்டுருக்காங்க. வீடுகள் அந்த இது கட்டடங்கள் இருக்கு, காடலை வழியாக்கணும்னு வீடெல்லாம் கட்டித்தாரன்னு சொல்லிக்கிறாங்க.
எந்த கிராமம்?
சூடக்குடா. கொஞ்சம் காடு எலும்பி கிடக்கு, 8 வருஷம் தானே. அப்புறம் வந்து நாங்க இன்னைக்கு போய் காடெல்லாம் வழியாகிட்டு வந்துக்கிறோம். காடெல்லாம் வழியாக்கி எடுக்க வீடெல்லாம் தீர்த்தாருன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப காடெல்லாம் வழியாகிட்டு இப்ப நாங்க இருந்த இடம் அங்க இல்ல, சூடக்குடா பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது, அந்த பள்ளிக்கூடத்தையும் இப்ப தாரன்னு சொல்லிட்டாங்க. அதுல ராணுவம் இருந்தது, அதையும் தாரன்னு சொல்லிட்டாங்க. அங்க இருந்து நாங்க இப்ப வெளியேறி 8 வருஷம் போகுது. யுத்தாரணமா தான் வெளியேறினாங்க.
இப்ப 8 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் உங்க கிராமமான சூரைக்குடாவுக்கு போகும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? அங்க நீங்க விட்டுட்டு வந்த பொழுது கிராமம் எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்கு? என்ன மாற்றத்தை பாக்குறீங்க?
இப்ப கடை இருக்கு, ஆனா இப்ப நாங்க போனதுக்கு எங்கட 8 வருஷத்துக்கு போற போனதுக்கும் எங்கட ஊரை பாக்கக்குள்ள எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களால வாழ முடியும். வாழ்வாதாரத்துக்கு எல்லாம் இப்ப எங்களுக்கு இந்த காடை நாங்க வெட்ட எல்லாம் செய்தாருன்னு சொல்லிக்கிறாங்க.
சம்பூர் பகுதியை சேர்ந்த ஒருவர். இந்தியாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் உணவு பாதுகாப்பு மசோதா இன்று நாடாளுமன்ற மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலதிக விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்திய மக்களவையில் உணவு பாதுகாப்பு மசோதா விவாதம் இன்று தொடங்கியது. உணவு பாதுகாப்பு மசோதாவை அவசரமாக அமல்படுத்த தேவையில்லை என கூறி பாரதிய ஜனதா கட்சி உட்பட அஇஅதிமுக, திமுக போன்ற கட்சிகள் கூறி வந்தனர். இந்நிலையில் பல காலமாக எதிர்நோக்கி காத்திருந்த உணவு பாதுகாப்பு மசோதாவை இன்று பிற்பகல் மக்களவையில் மத்திய அமைச்சர் கே வி தாமஸ் அறிமுகம் செய்தார். அப்போது அவரது விளக்கத்தில் குறிப்பிடும் போது, இத்திட்டத்தால் தமிழ்நாடு, கேரளா உட்பட 18 மாநிலங்களுடைய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டே பல மாற்றங்களை அரசே இந்த மசோதாவில் ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினார்.
We have taken a decision that whatever the offtake of these 18 states, that will be completely protected.
இதைத் தொடர்ந்து அவர் கூறுகையில், 80 கோடி இந்திய மக்கள் இந்த திட்டத்தின் மூலம் மானிய விலையில் உணவு தானியங்களை பெறுவார்கள் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மாநில அரசுகளின் பங்களிப்பையும் பயனையும் மனதில் கொண்டு பயனாளர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கே வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து நடந்த விவாதத்தில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முரளி மனோகர் ஜோஷி, இந்த உணவு பாதுகாப்பு மசோதா என்பது காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கான வாக்கு பாதுகாப்பு மசோதா போல தோற்றம் அளிப்பதாக பேசினார். தமிழ்நாடு, குஜராத், பஞ்சாப், மத்திய பிரதேஷ் இப்படி பல மாநிலங்கள் உணவு விநியோக திட்டங்களை சிறப்புடன் செயலாற்றி வருகின்றனர். இப்பிரச்சனைகள் முழுவதுமாக களையப்படாமல் மசோதா அமல்படுத்த அவசரம் இல்லை என தெரிவித்தார். தொடர்ந்து நடந்த உணவு பாதுகாப்பு மசோதா விவாதத்தில் திமுக சார்பில் அதன் கோரிக்கைகளை முன்வைத்து பேசிய டி.ஆர். பாலு, கொண்டாடி முடித்துள்ள நிலையிலும் உணவு பாதுகாப்பு விஷயத்தில் தோல்வியை சந்தித்துள்ளதாக கூறினார். பின்னரும் தொடர்ந்த விவாதத்தில் அஇஅதிமுக சார்பில் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய தம்பிதுரை,
So how can we support this bill?
கூடுதலாக தமிழகத்திற்கு எந்த நலனும் அளிக்காத இத்திட்டத்திற்கு எதற்காக ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார். இப்படியாக மக்களவையில் பல புது கேள்விகளும் இவ்விவகாரம் குறித்து பல கட்சியினரும் எழுப்பி வருகின்றனர்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் பண்பலை தயாரிப்பாளர் ஜெயக்குமார் வழங்கிய செய்தி குறிப்பது. இதனிடையே பல சர்ச்சையை ஏற்படுத்திய பிறகு இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உணவு பாதுகாப்பு மசோதா மீதான வாக்கெடுப்பு தற்பொழுது மக்களவையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதன் முடிவு இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் நிறைவாக விளையாட்டு அரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சாதாத்.
இன்றைய விளையாட்டு அரங்கில் முதலாவதாக ஹாக்கி. மலேசியாவில் நடந்து வருகின்ற 9வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்த பந்தயத்தின் நடப்பு சாம்பியன் தென்கொரியாவை 2ம் சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியிருக்கிறது. சற்று முன்னர்தான் நடந்து முடிந்த இந்த ஆட்டத்தில் இந்தியாவின் முதல் கோலை ரகுநாத் ஆட்டம் துவங்கி 6வது நிமிடத்திலேயே அழகாக அடித்திருந்தார். அந்த கோலுக்கு பின் எண்ணிக்கையை சமன் செய்ய தென்கொரிய வீரர்கள் எடுத்த முயற்சிகளை இந்திய வீரர்கள் நல்ல முறையில் தடுத்திருந்தனர். ஆட்டம் முடிய இன்னும் கொஞ்ச நேரமே இருந்த நேரத்தில், அதாவது 65வது நிமிடத்தில் மன்தீப் சிங் இந்தியாவின் 2வது கோலை போட்டிருந்தார். இந்தியாவின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் இன்றைய வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று சொல்ல வேண்டும். அடுத்த வருடம் நெதர்லாந்து நாட்டில் நடக்க இருக்கும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு இந்தியா தகுதி பெற இந்த ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வெல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்து வருகிறது. பாகிஸ்தானுக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைதான். மலேசியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பாகிஸ்தான் அணி ஏற்கனவே ஆசிய கோப்பையின் அரையிறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றிருக்கிறது. எனவே உலகக்கோப்பைக்கு தகுதி பெற இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இந்த பந்தயத்தில் போட்டி கடுமையாக இருக்கும் என்று தெரிகிறது. தென்கொரியாவை பொறுத்தமட்டில் அது ஏற்கனவே உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றுவிட்டது. இந்த பந்தயத்தின் முதல் ஆட்டத்தில் ஒமான் நாட்டை எதிர்த்து விளையாடிய இந்திய அணி அபாரமாக விளையாடி 8-0 என்ற கோல் கணக்கில் ஒமானை வீழ்த்தியிருந்தது. இந்தியா இதற்கு முன்னர் 2 ஆசிய கோப்பையை வென்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டென்னிஸ். US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று திங்களன்று ஆரம்பிக்கின்றன. இந்த போட்டிகளுக்கான ஆடவர் இரட்டையர் தரவரிசை விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்தியர் லியாண்டர் பெயஸ், செக் குடியரசின் ராதேக் ஸ்டெஃபானக் ஜோடி இந்த போட்டிகளுக்கான தரவரிசையில் 4ம் இடத்தை பெற்றிருக்கின்றனர். பயஸ் இந்த ஆண்டு எந்த ஒரு போட்டியிலும் பெரிதாக சோபிக்கவில்லை என்றாலும் வின்ஸ்டோம் சலேம் என்ற போட்டியில் இரட்டையர் பிரிவில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அந்த பந்தயத்தில் கனடாவின் டேனியல் நெஸ்டருடன் ஜோடி சேர்ந்து பயஸ் விளையாடியிருந்தார். இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, பிரெஞ்சுக்காரர் ரோஜர் வசெல்லின் ஜோடிக்கு US ஓபன் போட்டி தரவரிசையில் 6வது இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியாவின் மகேஷ் பூபதி இம்முறை ஜெர்மனியின் ஃபிலிப் பெட்ச்னருடன் ஜோடி சேர்ந்து இந்த பந்தயத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த முக்கிய வீரர்கள் அல்லாது இந்திய இடதுகை ஆட்டக்காரரான திவிஜ் சரண் தாய்பை நாட்டின் யன் சுன் லூவுடன் சேர்ந்து இந்த பந்தயத்தில் விளையாட இருக்கிறார். US ஓப்பனில் விளையாடவிருக்கும் இந்தியாவின் வீராங்கனை என்று பார்த்தால் அது சானியா மிர்சா. சீனாவின் ஜி ஜெங்குடன் ஜோடி சேர்ந்து அவர் விளையாட இருக்கிறார். சானியா ஜி ஜெங் ஜோடி அண்மையில் நியூ ஹேவன் ஓபன் டென்னிஸ் பந்தயத்தில் பெண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தனர். அனபெல் மெடினா கட்ரினா ஸ்ரெபோட்னிக் ஜோடியை 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அவர்கள் கோப்பையை வென்றிருந்தனர். US ஓபன் ஆடவர் ஒற்றையர் பிரிவை பொறுத்தமட்டில் சிமெண்ட் ஆடுதளங்களில் கடந்த ஆண்டில் அதிக பந்தயங்களை வென்றிருக்கக்கூடிய ஸ்பெயினின் ரஃபேல் நடாலுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கிரிக்கெட். 2013 ஆஷஸ் தொடரை இங்கிலாந்து அணி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான கிரிக்கெட் டெஸ்ட் தொடரை குறிக்கும் ஆஷஸ் பந்தயங்களை இங்கிலாந்து தற்போது 3வது தடவையாக தொடர்ந்து வென்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தி ஓவலில் நடந்த தொடரின் இறுதி டெஸ்ட் ஆட்டம் சமனில் முடிய இங்கிலாந்து தோல்வியின்றி தொடரை வென்றிருக்கிறது. போதிய வெளிச்சமில்லை என்ற காரணத்துக்காக ஓவல் டெஸ்ட் ஆட்டம் சற்று முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் தொடர்ந்து விளையாடியிருந்தால் இந்த ஆட்டத்திலும் வெற்றி கிடைத்திருக்கலாம் என இங்கிலாந்து ரசிகர்கள் நம்புகின்றனர். இருந்தாலும் தொடர்ந்து ஆஷஸ் போட்டிகளை வென்றதன் மூலம் இங்கிலாந்தின் கனவு நனவாகி இருக்கிறது என அந்நாட்டின் கிரிக்கெட் அணித்தலைவர் அலஸ்டர் குக் கூறியிருக்கிறார்.
விளையாட்டு அரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சாதாத். நேர்களே, இன்று தொழில்நுட்ப காரணங்களினால் நமது இணையதளத்தில் செய்திகளை வெளியிடுவதில் சில சிக்கல்கள் இருந்தன. அவை இப்பொழுது சரி செய்யப்பட்டுவிட்டன. நீங்கள் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நமது நிகழ்ச்சியை கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.